அங்க அப்துர் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு ஆட்சி அங்கு நிலவி கொண்டிருந்தது. இவர் மீது இவர் வந்து அரபு இனவாத போக்கை கொண்டவராக இருந்தார். அங்க பல்லின மக்கள் வாழ்ந்தாங்களே, அவங்கெல்லாம் இவர்ல சரியான வெறுப்படைஞ்சிருந்தாங்க. இவருடைய நடைமுறைகள் வந்து சரியா இல்ல. அப்ப எனவே இவர் என்ன பேர்ல அப்துர் ரஹ்மான் நுழைகிறார் சொன்னா, ஹாலிப் அத் தமீமி என்ற பேர்ல தான் அவர் நுழைகிறார். நுழைஞ்சு அங்க போய் தனக்கு தேவையான ஆதரவாளர்களை எல்லாம் இவர் சேர்த்து கொண்டு அங்க உள்ள பர்பர் இன மக்களோட பேசுறாரு. பேசி யமன் மக்கள், அதாவது ஹதரமிகள் யமன் மக்களும் அங்க இருந்தாங்க, அவங்களோடையும் பேசுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த யூஸ், அதாவது அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரிக்கு இவர் நல்ல முறையில கடிதம் எழுதுறார். நான் தான் இது உமையா ஹிலாபத்துக்கு பொருத்தமானவர், நான் ஆட்சியை நான் எடுக்கிறேன், நீங்க எனக்கு ஆட்சியை தாங்க, இந்த சிக்கல் நமக்குள்ள தேவையில்லைன்னு சொல்லி சொல்றார். ஆனா அவர் அந்த ஆட்சியை விடுறதுக்கு அவர் முடிவு அவர் இணங்கவில்லை. எனவே அந்த இடத்துல யுத்தம் ஒன்று நிர்பந்தமாகிறது, யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்துல அப்துல் ரஹ்மான் வந்து வெற்றி பெறார். இந்த வெற்றி பெற்ற பின்னர் தான் மறுபடியும் அங்க வீழ்ச்சுற்றிருந்த எந்த உமையா ஹிலாபத்து தாரிக் பின் ஜியாதாலையும், அதாவது அதுக்கு மேலால மூசா பின் நுசைராலும் இது பண்ணப்பட்டுச்சோ, அந்த உமையா ஹிலாபத்துடைய இரண்டாவது பரிமாணமாக இந்த அப்துல் ரஹ்மான் பின் முஆவியாவால அங்க உருவாக்கப்படும். 23 வயது இளைஞர் ஒரு இங்க பகதாதிலிருந்து மொரோக்கோவுக்கு போய்த்து, மொரோக்கோவிலிருந்து தனது தனிப்பட்ட திறமையின் மூலமாக அங்கே போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு அவர் ஒரு வரலாற்று நாயகராக இருக்கிறார்னு சொன்னா, இவருடைய தனிப்பட்ட வரலாறு நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, நல்ல மார்க்கறி உள்ளவராகவும், மக்களுக்கு தொழுகை நடாத்தக்கூடியவராகவும், பெருநாள் ஜும்மா போன்ற தொழுகைகள்ல மக்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவராகவும், குடிமக்கள் யாரும் நோயாளிகளாக இருந்தா அவர்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்புல ஒரு சிறந்த பயிற்றுப்போடு இருந்த மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆட்சியாளராக இருந்தாரு. இவர் அங்க போய் நுழைந்து அங்க ஆட்சி உருவாக்கின காரணத்தினால்தான் ஸ்பெயினுடைய வரலாற்றுல அப்துல் ரஹ்மான் அத் தாஹில் என்று சொல்லி இவர் அறியப்படுறத பாக்குறோம். இவர் இல்லை என்று சொன்னால் ஸ்பெயின்ல ஒரு இஸ்லாமிய, அதாவது சாம்ராஜ்யம் வந்து நிலைத்திருக்காது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு, இவர் ஆற்றிய பங்களிப்பு வந்து மிக முக்கியமான ஒன்றாக ஸ்பெயின் வரலாற்றில் இருக்கிறதை பார்க்கிறோம். இவர் அங்க போய் நல்ல ஒரு படை கட்டமைப்பை உருவாக்குறாரு, உள்நாட்டில் வந்து உட்கட்டமைப்புகளை உருவாக்குறாரு, அதே போல மிகப்பாரிய ஒரு கடற்படையை உருவாக்குறாரு. இப்படி பெரிய சேவைகளை இவர் செய்கிறாரு. இவருடைய காலம் முடிவுற்ற பின்னர் இவர் அடுத்த ஒரு ஆட்சியாளர் உருவாக்கணுமே, அப்ப தனது அடுத்த ஒரு மகனை, நான் நினைக்கிறேன் அவரு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய தனது அடுத்த மகனை, ஹிஷாம் பின் அப்துல் ரஹ்மானை இவர் அடுத்த ஒரு வாரிசாக ஆட்சி பொறுப்பாளராக உருவாக்குறார். அப்ப இப்படி அங்க ஆட்சி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமயத்துல இந்த ஹிஷாம் பின் அப்துல் ரஹ்மானும் சிறந்த முறையில ஆட்சியில செஞ்சு கொண்டு வராரு. இப்படியே இந்த அப்துல் ரஹ்மானுடைய தாஹிலுடைய தலைமையில மூன்று ஸ்பெயினுடைய வரலாற்றுல மூன்று அப்துல் ரஹ்மான நீங்க பாக்கலாம். இப்ப முதலாவது சொன்ன நான் இந்த அப்துல் ரஹ்மான் அத் தாஹில் சற்று முன்னருடைய வரலாற்றை சொன்னேன். அடுத்ததாக ஒருத்தர் வாரார் அவருடைய பரம்பரையில, அதாவது ஹிஷாம் பின் அப்துல் ரஹ்மான் அந்த பரம்பரையில், அதாவது அப்துல் ரஹ்மான் அத் தாஹிலுடைய அதே பரம்பரையில அப்துல் ரஹ்மான் அல் அவுசத் என்ற ஒருத்தர் வர்றார். இவரும் மிக முக்கியமான ஸ்பெயின்ல தோன்றிய மிகச்சிறந்த ஆட்சியாளர்ல ஒருத்தர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் அல் அவுசத். அதுக்கு பின்னாடி இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஸ்பெயின்ல வந்து ஒரு ஆட்சி தளம்பலான ஒரு நிலை காணப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அங்க என்ன, அதாவது பல சிக்கல், ஒன்னு இன ரீதியான முரண்பாடுகள் அங்க காணப்பட்டுச்சு. யாருக்கு, அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும், அதாவது அரபிகளுக்கும் அங்க உள்ள பர்பர் இனத்தை சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க ஆசிய அந்த கலப்பின மக்களுக்கும் இடையில, ஏன்னா அது ஆரம்பத்திலே உருவாக்கிட்டாங்க. அந்த யூசுப், நான் ஆரம்பத்தில் சொன்ன அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய, யூசுபின் அப்துல் ரஹ்மான் அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய இது போன்ற சில வாளிகள் உருவாகின காரணத்தினால அப்படியான ஒரு இன ரீதியான ஒரு பாகுபாடு அங்க உருவாயிற்று. அப்ப இது நிறைய ஸ்பெயின் வரலாற்றை நீங்க பார்க்கலாம், நிறைய இதனுடைய தாக்கத்தை நீங்க பார்க்கலாம், இந்த தளம்பல் நிலையையும் சிக்கலான நிலையையும் பார்க்கலாம். அப்ப இவ்வாறு இருக்கின்ற சமயத்துல தான் ஒரு கட்டத்துல ஆட்சிக்கு யாரை நம்ம நியமிக்கிறது என்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வருகின்ற சிக்கலான ஒரு காலகட்டத்துல தான் அப்துல் ரஹ்மான் அன் நாசிர் என்று சொல்லக்கூடிய இந்த அப்துல் ரஹ்மான் அத் அவுசத்துடைய பரம்பரையில வந்த பேரராக வந்த ஒருத்தர் ஆட்சி பொறுப்பெடுக்கிறார். இவருடைய வரலாறு ஸ்பெயின், அதாவது கடைசி காலகட்டத்தில் ஸ்பெயின் எந்த அளவுக்கு வளைஞ்சிட்டு சொன்னா, இவர் நல்ல நல்ல பல சேவைகள் செஞ்சாரு. இவருடைய மிக முக்கியமான சில பலகீனங்களும் காணப்படுகின்றன. இவருடைய காலத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பக்கத்தில் உள்ள அரசுகள் எல்லாம், அதாவது அடிக்க முடியாத கையை அரவணைப்பதை போல இவருடைய ஆட்சி வளர்ச்சியை கண்டு பக்கத்தில் உள்ள பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற ஏனைய எல்லா நாடுகளும் தூது ராஜதந்திர உறவு பேணுகின்ற அளவுக்கு இவருடைய பலம் மிக சிறப்பாக இருந்தது. நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சாரு. இவர் தான் வந்து கஸ்ருல் ஹம்ரான் சொல்லக்கூடிய செங்கோட்டை என்று சொல்லுவாங்க, குருநாத்தால் அறிக்கக்கூடிய இந்த சிவப்பு கோட்டை இவர் கட்டினாரு. இவர் கட்டின கோட்டையில இவர் நல்ல வேலைகளை, மிகப்பாரிய உட்கட்டமைப்பு வசதி, அதே போல கல்வி ரீதியான பல்வேறுபட்ட நூலகங்கள், ஏனைய மதாரிசுகளை உருவாக்கினதை போல மிகப்பாரிய கடல் படையெல்லாம் உருவாக்குறாரு. இப்படி நல்ல வேலைகளை இவர் செய்யறாரு. இவர் செஞ்ச சேவைகள்ல தான் இவர் கட்டின கோட்டையில, அந்த கஸ்ருல் ஹம்ரான் நினைக்கிறேன், சிவப்பு கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாளிகையில மேல கிட்டத்துல, அதாவது இவர் வெள்ளியால இல்ல தங்கத்தால முலாம் பூசுகின்ற அளவுக்கு நிறைய சொத்து செல்வங்கள்லாம் அரச இதுல இருந்துச்சு. அது சில சமயத்துல மார்க்கத்துக்கு முரணான முறையிலும் வீண்விரயம் செய்யப்பட்டதாக இந்த செய்தியை சொல்றாங்க. இவர் நல்ல வேலைகள் செஞ்சிருந்தாலும், அரச சொத்துக்களாக இருந்தாலும், செல்வம் கொளித்தாலும், அந்த செல்வம் ஊதாரித்தனமாக செலவழிக்கப்படக்கூடாது. அப்ப ஒரு அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு அறிஞர், நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு இவருடைய இந்த அத்துமீறின அல்லது முறைகேடான சில ஊதாரித்தனமான செலவழிப்புகளும் இவருடைய வரலாற்றில் பதியப்படுறத பாக்குறோம். இப்படி ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்தாலும், பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்கள்லாம் இவருக்கு பயந்து வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய செல்வாக்கு பலம் பெற்று காணப்பட்டது. ஆனால் இவர் இவ்வளவு நல்ல வேலைகளை செஞ்ச ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் பின்னாடி இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறை செஞ்சாரு. என்னன்னு சொன்னா, இப்ப அவருக்கு ஃபாலிஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது நான் நினைக்கிறேன் பாரிசவாதம் நோயால் இவர் பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்ட 47 வயசுல இவருக்கு அந்த நோய் வருகிறது. அதன் பின்னர் என்ன செய்யறேன் இவர் முடிவெடுத்து, இப்ப அடுத்த ஒரு அரசரை, அடுத்த ஆட்சி ஆளர் ஒருத்தர் தெரிவு செய்யணுமே, தனது 12 வயது மிக்க ஒரு மகனை இவர் அடுத்த ஆட்சியாளராக நியமிக்கிறார். இதுதான் இவர் விட்ட மிகப்பாரிய ஒரு தவறாக ஸ்பெயின் வரலாற்றில் அதாவது கணிக்கப்படுது. ஏனால் அவருக்கு வயது கூடிய மகனும் இல்லை, 12 வயது மிக்க தனது மகனை அடுத்த ஆட்சியாளர். அப்ப 12 வயசு மகனால் எப்படி ஒரு ஆட்சியை நிர்வகிக்கிறது என்றால், அங்கே பக்கத்தில் உள்ள இந்த ஃபாத்திமீன்கள் போன்ற, அதாவது இஸ்லாமிய பேரு தாங்கிய அரசுகளாலேயும் அதாவது ஸ்பெயினுக்கு ஆபத்து. அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்கள், அராகுன் கஸ்டாலா என்று சொல்லக்கூடிய சில, அதாவது ஸ்பெயின்லேயே வடக்கு மேற்கு பகுதியில் காணப்பட்ட கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தாலையும் இவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு. இப்ப இவ்வாறான ஒரு குழப்பமான ஒரு கட்டத்தில் தான் தனது 12 வயது மிக்க மகனை நியமிக்கிறார். நியமிச்சா இப்ப 12 வயசு மகனால் ஆட்சி செய்யலாதே. அப்ப இவருக்கான ஒரு ஆலோசனை குழு, மூவரை கொண்ட ஒரு ஆலோசனை குழு உருவாக்கப்படுகிறது. யாரு அந்த, அவருடைய மிக முக்கியமான ஒரு மந்திரி, அடுத்தது பனு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்த, அதாவது பாதுகாப்பு பட தளபதி இந்த இவருடைய தாயார், யாருடைய இந்த, அதாவது அப்துல் ரஹ்மான் நாசிர் ரஹிமுல்லா அவருடைய மனைவியும் இந்த இவருக்கான ஆலோசகர்களாக நியமிக்கப்படுறாங்க. ஆனா இதுல அந்த ஆலோசனை குழுக்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த படை தளபதியாக வந்த பனு ஆமீர் கூட்டத்தை சேர்ந்த அந்த படை தளபதி ஆட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு மந்திரியை கொலை செய்யறாரு. இவர் சின்ன சிறுவர் தானே, இவர் அப்படியே அரச மாளிகையில் ஒரு சிறுவராகவே வளர்றாரு, பொறுப்பு அற்றவராக. இவருக்கு எந்தவித பொறுப்பும் கொடுக்காம, பொறுப்பு பத்தி யோசிக்காத நிலையிலேயே இவர் உருவாக்கப்படுறார். அப்ப இந்த படத்தளபதி நல்ல வேலை சேர்ந்த பனு ஆமீர் என்ற ஒரு கூட்டத்தினர் வந்து, அதாவது இந்த அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் உருவாக்கிய அந்த ஆட்சியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வைத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அந்த ஆட்சியத்தை, அதாவது நிர்வகிப்பதற்கான திரைமறைவில் செயல்பட்டாங்க. முக்கியமான சில படத்தளபதிகளை கொலை செஞ்சாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாமர்த்தியமாக காய் நகரத்துகளை எல்லாம் மேற்கொண்டு இருந்தாலும், இந்த ஆமீர் குடும்பத்தில் வந்த, இந்த பனு ஆமீர் குடும்பத்தில் வந்த மூன்றாவது ஆட்சியாளர் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு பொறுப்பற்றவராக, மோசமானவராக, மது அருந்தக்கூடிய அல்லது ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடாத தீமையான செயற்பாடுகளில் ஈடுபட்ட காரணத்தினால மக்கள் வந்து இவர் மீது வெறுப்படைஞ்சு, இவர் ஒரு படைநகரை மேற்கொண்டு வெளியே போன சமயத்தில் அவர் மக்களால் கொல்லப்படுறாரு. வேற ஒருத்தர் இந்த ஆட்சி பொறுப்பு போறார். அதன் பின்னாடி ஸ்பெயினுடைய நிலவரம் தலைகீழாக மாறுகிறது. எந்த அளவுக்கு தலைகீழா மாறுதுன்னு சொன்னா, ஒரே ஹலீபாவின் கீழே ஒரு கூட்டமைப்பில் மிகப்பாரிய சக்தியாக, எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்து வலுவிழந்து போன நேரம் அப்துல் ரஹ்மான் தாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு வீர தளபதியால அந்த நாடு மீண்டும் உருவாக்கம் பெற்று அதுக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் அல் அவுசத் என்பவராலையும் அதுக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மான் அல் நாசிர் என்று சொல்லக்கூடிய நம்ம ரீசெண்டா பார்த்த இந்த தளபதியாலையும் உருவாக்கப்பட்ட அந்த தேசம் கிட்டத்தட்ட 22 குட்டி ராஜ்யங்களாக சிறைவடையும். ஒரே தலைமைத்துவத்தில் ஒரே ஹலிபாட வழிகாட்டல இருந்த அந்த அரசாங்க அந்த சாம்ராஜ்யம் குட்டி குட்டி அதற்கு அதாவது முழுக்கு தவாயிஃப் என்று சொல்லுவாங்க ஸ்பெயின் வரலாற்றுல சின்ன சின்ன கூட்டமைப்புகள் சின்ன சின்ன கூட்டங்கள் கோத்திரங்களுக்கான மன்னர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ராவையில ஒருத்தர் ராஜாவா இருப்பாரு பகல்ல ஒருத்தர் ராஜாவா இருப்பார் ஒரே ஊருக்குள்ளே 2-3 சாம்ராஜ்யங்கள்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது சின்ன சின்ன சிற்றரசுகளாக பிரிஞ்சு துண்டாடப்பட்டு ஸ்பெயின் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அப்ப இதே